டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 11 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 29 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் என்றும், அவன் கேலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கேலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்தார். அங்கிருந்து அவன் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்படி போகும்பொழுது அவன் கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தர் அவனை பொருத்தனை பண்ணும்படியாக கேட்கவில்லை, ஆனால் அவனே ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்கள், நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். அவன் யுத்தத்திற்கு போவது சரியான ஒரு காரணத்திற்காகவே போகிறான். தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறார் என்பதை குறித்த உறுதியை ஏற்கனவே கொடுத்துவிட்டார். ஆனால் இவன் அவசரப்பட்டு இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் செய்த பொருத்தனையின் அடிப்படையிலே கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. கர்த்தருடைய கரமே அவனை உயர்த்தியது, அதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரே அவனை அவ்வளவு தூரம் கொண்டு வந்தபடியினாலே அவரே அவனுக்கு வெற்றியும் கொடுப்பார் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கும்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். எனவே அவன் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. சற்றே எண்ணி பாருங்கள், நான் சமாதானத்தோட திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? ஒருவேளை அது அவனுடைய அண்டை வீட்டுக்காரனாகவோ அல்லது சிநேகிதனாகவோ இருந்தால் என்ன செய்வான்? அப்படிப்பட்ட ஒரு அவசர வார்த்தை தேவையில்லை. அப்படி வேறு ஒருவரை கர்த்தருக்கென்று அவன் கொடுப்பதற்கு அவனுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை. என்ன நடக்கிறது கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கிறேன். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். இப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டான். இப்பொழுது அதை மீறக்கூடாது என்பதை எண்ணி பார்க்கிறான். இப்பொழுது கேள்வியானது, அவன் அவனுடைய மகளை பலி செலுத்தினானா? அந்த சூழ்நிலையை சற்று கவனமாய் பாருங்கள். இப்தாவின் பொருத்தனை குறித்த மேலும் விவரங்களை வேத புத்தகம் நமக்கு தரவில்லை. அவன் செய்தது தவறு என்று வேதத்திலே சொல்லவில்லை. ஆனால் எபிரேயர் 11 அதிகாரம் 32 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று வாசிக்கிறோம். இங்கே மிக அற்புதமான ஒரு குழுவின் மத்தியிலே எப்தாவும் குறிக்கப்படுகிறான். தேவனுடைய கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. அது மட்டுமல்ல, தங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பதை குறித்தும் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உபாகமம் 12 அதிகாரம் 31 வசனத்திலே, உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக, கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பு யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவனுக்கு அக்னியிலே சுட்டெரித்தார்களே. கர்த்தர் அங்கே சொல்வது என்ன? பிற ஜனங்கள் செய்த காரியங்களை நான் கேட்கவில்லை, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது, இது மாயை வழிபாடோடு தொடர்புடையது என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஈசாக்கை பலியிட ஆபிரகாமையும் தேவன் அனுமதிக்கவில்லை. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் எந்த அளவிற்கு கேட்டாரோ அந்த அளவிற்கு கொடுக்க ஆபிரகாம் விருப்பம் உள்ளவனாய் இருந்தான் என்பதுதான் முக்கியம். அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் மகனை எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு சென்றான். அவனை பலியிடும்படியாக கத்தியையும் அவன் எடுத்தான். ஆபிரகாமை பொறுத்தமட்டிலேயும் ஈசாக்கு மறித்து விட்டான். ஆனால் தேவனை பொறுத்தமட்டிலேயும் தேவன் ஈசாக்கை கொல்ல ஆபிரகாமை அனுமதிக்கவில்லை. நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 31 வசனத்திலே எப்தா சொன்னதை திரும்ப கவனியுங்கள். நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்றான். இதை வேறு எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், எதிர்கொண்டு வருவது கர்த்தருக்குரியதாகும் அல்லது சர்வாங்க தகனபலியை செலுத்துவேன். அவன் அவனுடைய மகளை தகனபலியாக செலுத்தினானா? அப்படி செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், அவள் வாழ்நாளெல்லாம் யாரையும் திருமணம் செய்யாமல் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவளாக வாழ்ந்து முடித்தாள். இந்த எப்தாவே ஒரு வேசியின் மகன்தான். அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைதான் இருக்கிறாள். அவள் திருமணம் செய்தால்தான் அவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடைப்பார்கள். ஆனால் அவன் வெற்றி பெற்று வந்தபொழுது அவனுடைய ஒரே மகளை வாசலிலே அவன் சந்தித்ததினாலே அவளை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறான். இதன் பொருள் என்னவென்றால், அவள் திருமணம் செய்யாமலேயே இருப்பாள். இதை குறித்து எப்படி நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்லலாம் என்று கேட்கலாம். ஆனால் இந்த எப்தாவின் மகள் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 11:36. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். கவனித்தீர்களா, இந்த மகள் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாயிருக்கிறாள். அவளுக்கு தேவனை குறித்த அறிவும் தெய்வ பயமும் இருந்திருக்கிறது. அதேவேளையிலே தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவேதான் தனது தகப்பன் தேவனுக்கு வாக்கு பண்ணியதை செய்ய நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறாள். வசனம் 37 பாருங்கள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் தெரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அவன் தேவனுக்கு செய்த பொருத்தனையை ஒரு தகன பலியாகவோ அல்லது பலியாகவோ அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவள் திருமணம் செய்யாமலேயே இருப்பாள் என்பதைத்தான் புரிந்து கொள்கிறாள். அவள் ஒரு மணப்பெண்ணாக எந்த ஒரு மணமகனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. அவளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்றே பூரணமாய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வசனங்கள் 38-40 வாசிக்கிறேன். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிற காரியம் என்ன? எப்தாவின் மகள் திருமணம் செய்யவில்லை, பதிலாக தேவனுக்கென்று அவளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது. புலம்புவது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மூலமொழியிலே கொண்டாடுவது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் எப்தாவின் மகள் விசேஷித்த விதமாய் நினைவு கூறப்பட்டாள். அவள் பரிபூர்ணமாக கர்த்தருக்கென்றும் அவருடைய பணிவிடைக்கென்றும் அர்ப்பணிக்கப்பட்டவளானாள். அவள் நரபலியாக கொடுக்கப்பட்டாள் என்று எந்த வசனமும் நமக்கு சொல்லவில்லை. பல ஆண்டுகளாக இந்த சரித்திரத்தை குறித்து வாக்குவாதம் செய்கிறவர்கள் உண்டு. எப்தா தனது மகளை பலி செலுத்தினானா என்பது உண்மையாகவே ஒரு கேள்வி. ஆனால் அவன் அப்படி அதை செய்யவில்லை. எப்தா தனது மகளை தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவனை அனுமதிக்கவும் இல்லை. இங்கே குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், எப்தா தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினான். அவனுடைய பொருத்தனை உண்மையாகவே பரிசுத்தமானது. அந்த பொருத்தனையை அவன் மாற்றியமைக்க விரும்பவில்லை. அவன் அவசரப்பட்டு கூறிய ஒரு வாக்கியமாய் அது இருந்தாலும் அது மிகவும் போற்றி புகழ வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இது சிறப்பான ஒரு பொருத்தனை அல்ல. பொருத்தனை செய்வதை குறித்து வேத புத்தகத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி இதை குறித்து சொல்கிறார். பாருங்கள், பிரசங்கி 5:2-5 வாசிக்கிறேன். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. 4:5 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நாம் செய்யக்கூடிய காரியத்தையே கர்த்தருக்கு பொருத்தனையாக சொல்ல வேண்டும். சிலர் ஆலய ஆராதனை முடிந்த பின்னர் முன்னாலே ஆலயத்தின் முன்பகுதிக்கு சென்று ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி திரும்ப திரும்ப கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ அவசரப்பட்டு வாய்ப்பதறி எதையுமே சொல்ல வேண்டாம். அப்படி செய்தால் நீ ஒரு மூடன் என்று சொல்கிறார். அடுத்த முறை அர்ப்பணிப்பின் ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறும்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவசரப்பட்டு ஆலயத்திலே முன்னாலே எழுந்து செல்லாதீர்கள். சொல்வது என்னதென்பதை உணராமல் எதையும் வாய்ப்பதறி சொல்ல வேண்டாம். எப்தா தவறாக பிறந்தவன். அவனுடைய தாய் ஒரு வேசி. அவனுக்கு ஒரு அருமையான குழந்தை பிறந்தாள். அவள் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாயிருந்திருக்கும். ஆனால் அவன் சொல்வது என்னதென்பதை உணராமல் சொன்னபடியினாலே அவனுடைய மகளை கர்த்தருக்கென்று அவன் அர்ப்பணிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அவன் தனது வாக்கை காத்துக் கொண்டான். இன்றைக்கு அநேகர் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அதை நிறைவேற்றுகிறதில்லை. வாலிப முகாம்களிலே அநேக வாலிபர்கள் எழுந்து தங்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்படியாக அல்லது முழு நேர ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்படி முழு நேரத்திற்கென்று ஒப்புக் கொடுத்தவர்களும் அநேகர் அப்படிப்பட்ட ஊழியத்திற்கென்று கடந்து செல்கிறதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது பொருத்தனை செய்திருக்கிறீர்களா? அப்படி செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 2:11-13 வரை வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார். இத்தனை அருமையான வாக்கியங்கள் இல்லையா? கர்த்தர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராயிருக்கிறார். தனது வார்த்தைகளை அவர் காத்துக் கொள்கிறார். நாமும் நம்முடைய வார்த்தைகளை காத்துக் கொள்வதே சிறந்தது. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அருமையானவர்களே, கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீர்களா? நாம் தான் பல நேரங்களிலே மூளையற்றவர்களாய் காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. எப்தா இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல பாடம். சரி, நியாயாதிபதிகளின் புத்தகம் 12 பார்ப்போம். 3 வாசிக்கிறேன். இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். ஞாபகம் இருக்கிறதா? இந்த இப்ராஹிம் மனுஷர் கிதியோனிடத்திலேயும் இதுபோலவே சண்டைக்கு போனார்கள். மீதியானியருக்கு விரோதமாக கிதியோன் சென்றபொழுது அவர்களை கூப்பிடவில்லை என்று குறை சாட்டினார்கள். இப்பொழுது ஏன் யுத்தத்தின் சமயத்திலே எங்களை கூட்டிச் செல்லவில்லை என்று எப்தாவினிடத்திலேயும் வருகிறார்கள். இந்த இப்ராஹிம் மனுஷருடைய பொறாமையானது அவருடைய அழிவிற்கான ஒரு வியாதியாயிருந்தது. பின்னான நாட்களிலே ராஜ்யமானது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்ட பொழுது இப்ராஹிமே எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாயிருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்கள் திரும்ப திரும்ப தங்களுடைய பொறாமையான நிலைமைக்கு திரும்புகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் திருச்சபைகளிலேயும் பொறாமையே இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இன்றைக்கும் இந்த இரண்டு காரியங்களே திருச்சபையிலே அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கிறது. பொதுவாகவே ஒருவர் தங்கள் திருச்சபைகளை குறித்து குறை சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த பொறாமை என்பதுதான் பிரச்சனையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. எல்லா நேரங்களிலேயும் போதகருக்கு எதிர்த்து நிற்கிறவன் பொறாமையினாலே அதை செய்கிறானா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே எப்தா தன்னைத்தான் காத்துக் கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அவனையும் அவனுடைய வீட்டையும் நெருப்பினால் கொளுத்த வேண்டும் என்று வருகிறார்கள். நியாயாதிபதிகள் 12:4-6 வரை வாசிக்கிறேன். பின்பு எப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி இப்ராஹிமரோடு யுத்தம் பண்ணினான். இப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் நடுவே கூடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் இப்ராஹிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று இப்ராஹிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் இப்ராஹிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது இப்ராஹிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர் நீ இப்ராஹிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ ஷபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே இப்ராஹிமரில் 42,000 பேர் விழுந்தார்கள். கவனித்தீர்களா? இந்த கீலேயாத்தியர் இப்ராஹிமினரை தோற்கடித்து வெற்றி பெற்றார்கள். யோர்தான் நதிக்கரையை அவர்கள் கைப்பற்றினார்கள். அப்பொழுதுதான் இப்ராஹிமினர் தப்பிச் செல்ல முடியாது. அதற்கு பின்னர் ஒரு ரகசிய வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். இப்ராஹிமினர் அதை உச்சரிக்க முடியாமல் தவறாக உச்சரிக்கும் பொழுது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொலை செய்தார்கள். வசனம் 7 பாருங்கள். இப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான இப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். எனவே இப்தாவின் நியாயாதிபதி பொறுப்பு 6 வருடங்கள் மட்டுமே நீடித்தது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற 3 நியாயாதிபதிகளும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவில்லை. அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள், ஆனால் அவர்கள் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை. பாருங்கள், நியாயாதிபதி புத்தகம் 12 அதிகாரம் 8-10 வசனம் வரை வாசிக்கிறேன். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த நியாயாதிபதி பெத்லகேமை சேர்ந்தவன். யூதாவில் தெற்கு பகுதியிலே இருக்கிற கிராமங்களிலே ஒன்று பெத்லகேம். இந்த இப்சானுக்கு 30 குமாரர்களும் 30 குமாரத்திகளும் இருந்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவனை கவனித்து பார்த்தால் இவனுடைய நாட்கள் எல்லாவற்றையுமே குடும்பத்திற்காக மட்டுமே அவன் கொடுத்து விடுகிறான். இது தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் இதற்காக அவன் நியாயாதிபதியாக அழைக்கப்படவில்லை. பொறுப்பிற்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லா காரியங்களையும் சரியாக திட்டம் பண்ணி செயல்படுத்த வேண்டும். குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும், பணிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பணிக்கு கொடுக்க வேண்டும், ஜபத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஜபத்திற்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அழைத்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க முடியும். வசனங்கள் 11-12. அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கே இவனும் எதையுமே செய்ததாக தெரியவில்லை. அவனுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்ததாகவும் தெரியவில்லை. சொல்லப்போனால் 10 வருடங்கள் கைசூப்பிக் கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள், நியாயாதிபதிகள் 12 அதிகாரம் 13-15 வசனம் வரை வாசிக்கிறேன். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதிகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து இப்ராஹிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஞாபகம் இருக்கிறதா, 10 அதிகாரத்திலே நாம் பார்த்த யாவிற்கு 30 குமாரர்கள் இருந்தார்கள். இங்கே அப்தோனுக்கு 40 குமாரர்கள் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, 30 பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவன் செய்ததெல்லாம் அந்த 70 பேருக்கும் 70 கழுதைகளை வாங்கி கொடுத்தான். இப்பொழுது இப்தாவை தொடர்ந்து வந்த 3 நியாயாதிபதிகளும் பெரிதாக எதையுமே செய்யவில்லை என்பதை நாம் கண்டோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எந்த காரியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை குறித்த தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அவர் அழைத்திருக்கிற அழைப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அழைத்திருக்கிற அழைப்பிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற தைரியத்தோடு பலனோடு கூட சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருந்து கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை சிறப்பாக எதையுமே செய்யவில்லை என்றால் இந்த கடைசி 3 நியாயாதிபதிகளைப் போலத்தான் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் இந்த உலகத்திலே மிக துரிதமாக கடந்து போய்விடும். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுதும் பின்னாலே திரும்பி நான் என்ன செய்திருக்கிறேன் என்று பார்ப்பதை விட ஒவ்வொரு நாளும் இரவிலே நித்திரைக்கு செல்லும் முன்பதாக, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே இன்றைக்கு நான் எந்தெந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் அது பெரிய ஒரு காரியம். அப்பொழுது வரும் நாட்களை நாம் திட்டம் பண்ணுவதற்கு அது நமக்கு உதவியாயிருக்கும். இந்த வரப்போகிற வாரத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிற மாதத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆண்டு முழுவதிலேயும் எந்தெந்த காரியங்களை நான் செய்து முடிக்கப் போகிறேன், எல்லாவற்றையும் திட்டமிட்டு காலங்களை வகுத்து செயல்படுவோம் என்றால் கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக பணிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியங்களை எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர். நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் உண்மையுள்ளவர்களாயிருந்து நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே எது முக்கியமோ அதற்கு நாங்கள் முதலாவது முக்கியத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். ஒவ்வொரு நாளையும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் கடந்து செல்ல நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்களிலே யாராவது அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இல்லை என்றால், சோம்பல் உள்ளவர்களாக இருப்போம் என்றால், அஜாக்கிரதையாக இருப்போம் என்றால், கவலீனமாய் இருப்போம் என்றால், நீரே எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு அதை உணர்த்தி வரும் நாட்களிலாவது நாங்கள் உம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17.